காலத்தை வென்று தேசத்தலைவனின் காவியத்து நாயகர்கள், எழுத முடியாத காவியங்கள், கரம்புலிகள் நிவர்களோடு புலிகளின் குரல் பலம் வந்து கொண்டிருக்கின்றது.
தெரியதா
பெயர் குறிப்பிடப்படாத கல்லறைகளில் அனாமதேயமாக உறங்கும் கரும்புலிகள் பலர் உள்ளார்கள். அவர்களது அற்புதமான சாதனைகள் வரலாற்று காவியங்களாக என்றும் அழியா புகழ் பெற்று வாழ்கிறது. இவர்களுக்கு எப்படி முகவரிகள் இல்லையோ, முகவரி இல்லையோ, அதே போலத்தான் எத்தகைய அறிவாலும் எத்தகைய ஞானத்தாலும் கணிப்பீடு செய்யக்கூடிய வகையில் இவர்களது உள்ளகமும் இல்லை. தனி மனித அபிலாசைகளுக்கு அப்பால் சுயத்தின் சிறைகளை உடைத்து கொண்டு அவர்களது சிந்தனை ஓட்டம் விரிந்த பொழுது ஈடணியற்ற தேசபக்தியோடு தமது உடலோடு தம் உயிரோடு தமையை தியாகம் செய்ய துணிந்தவர்கள் கரும்புலிகள். ஓயாத எரிமலையாக சதா குமரி கொண்டிருந்த நெஞ்சுக்குள் ஆற்ற முடியாத தாகமாக எழுந்து கொண்டிருந்த வேட்கை தணிக்க எதுவும் செய்யவும் எங்கேயும் செய்யவும் தயாரான நெஞ்சிரத்தோடு அவர்கள் பயணம் போனார்கள். ஆம், எங்கள் கரிய புலிகள்
ஆகின்றோம். பஞ்சினிலே பஞ்சு வைத்து என்னை இட்ட நெருப்பு இல்லனவே சொல்வதற்கு யாரும் இல்லை எமக்கு சாகவென்று தேதி சொல்லி போகும் புயல் கலப்பு நாளை பகை மீதினிலே கேட்கும் எங்கள் சிரிப்பு ஆயிரம் கோடி சூரியன் பூக்கும் நிமிர் வைத்தானே கேட்கின்றோம் அயலைத்தானே கேட்கின்றோம் அயலைத்தானே கேட்கின்றோம் தமிழ் ஈழம் என்றே உயிரில் வழியும் தாயை தானே கேட்கின்றோம் தேச புயல்கள் சொல்லி போனால் தோழமை நெஞ்சம் தாங்காது பட பயணம் சொல்லி போனால் எங்கள் தலைவன் பிடிகள் தூங்காது சொல்லி போனால் தோழமை நெஞ்சம் தாங்காது பட பயணம் சொல்லி போனால் எங்கள் தலைவன் பிடிகள் தூங்காது பெற்ற வேளை விட்டு விட்டு போக வீடை கேட்கிறோம் உன்ன கையில் குஞ்சோறிந்து சாக வீடை கேட்கிறோம் இப்பிறப்பில் நாங்கள் கரு எங்க ஏன போகிறோம் இன்னும் ஒரு ஜென்மமேனி இங்கு வந்து சேருவோம் இன்னும் ஒரு ஜென்மமேனி இங்கு வந்து சேருவோம் தீயே தீயே எம்மில் வந்து மூழும் தீயே மூழம்மா வாயும் தேச புயல்கள் மீது இளங்காற்றை வீசம்மா வாழப் போகும் எங்கள் தேச வாசப்பூவே பேசம்மா நாளை எங்கள் தலைவன் ஏற்ற போதும் கொடிய ஏறம்மா நாளை எங்கள் தலைவன் ஏற்ற போதும் கொடிய ஏறம்மா
முற்றிலும் எதிர்மாறான தள நிலைமைக்குள் நின்று அவர்கள் எவ்விதமாக எழுந்து கொண்டிருந்த வேட்கையை தனிக்கு எதுவும் செய்யவும் எங்கேயும் செய்யவும் தயாரான நெஞ்சுரத்தோடு அவர்கள் பயணம் போனார்கள். ஒரு மாறுபாடான எதிர்மாறான தள நிலைமைக்குள் நின்றவர்கள் எவ்விதமாகவும் இவற்றை சாதித்திருப்பார்கள் என்பதை ஆற அமர இருந்து உள்ளத்தை திறந்து சிந்தித்து பாருங்கள். நெஞ்சு புல்லரிக்கும், உயிர் வேர்க்கும். அவர்கள் கண்களுக்கு முன்னால் வேந்து கிடந்த இன்றைய நவீன நாகரிகத்தின் தாலாட்டில்தான் அவர்கள் உறங்கினார்கள். புலிகளின் ஒழுக்க வாழ்வின் உயரிய மரபை மீறிவிடச் செய்யும் சூழ்நிலைக்குள் உலா வந்தவர்கள் அவர்கள். இவற்றுக்குள் வாழ்ந்தும் எதற்கும் அசையாத இரும்பு மனிதர்களாக நெருப்பை காவி தெரிய எப்படி அவர்களால் முடிந்தது? எப்படி அவர்களால் மட்டும் முடிந்தது? எண்ணி பாருங்கள். வெளிப்படையாக அந்த உல்லாச வாழ்வோடு கலந்து சீவித்த போதும் உள்ளுக்குள் இதய அறைகளின் சுவர்களுக்குள் தாயக விடுதலையின் வேட்கையை மட்டுமே சுமந்து கொண்டு பகைவனின் அத்திவாரங்களை குறிவைத்து தேடி அலையும் அபூர்வமான நெஞ்சுரம் எங்கிருந்து இவர்களுக்குள் புகுந்தது? ஆச்சரியமான விடயமல்லவா? பகைவனை அழிக்கும் தனது நோக்கினை அடைவதற்காக தன்னை அழிக்கவும் துணிந்த இந்த அதிசய மன உணர்வை எப்படி அவர்கள் பெற்றார்கள்? தாயகத்துக்காக செய்யப்படும் உயிர் அர்ப்பணிப்புகளில் ஏற்றதாழ்வுகள் கிடையாது என்பதுதான் உண்மை. ஆனாலும் இங்கென்றால் வெடி அதிரும் கடைசி நொடிப்பொழுது வரை பரிபூர்ணமான ஒரு போர் சூழலை அந்த வீரனது மனநிலையை அதே உறுதிப்பாட்டோடு பேணிக்கொண்டே இருக்கும். ஆனால் அங்கு அது முற்றிலுமே ஒரு தலைகீழான நிலைமை. மானிட இயல்புகளை தூண்டி அவற்றுக்கு தீனி போட்டு சுய கட்டுப்பாட்டை இழக்கச் செய்து மன உறுதிப்பாட்டை சிதைத்துவிடக்கூடிய உல்லாசத்தின் மடியது. அதில் படுத்துறங்கி பகை தேடி வெவு பார்த்து ஒழுங்கமைத்து குறிவைத்து வெடிபொருத்தி புறப்பட்டு மனித குண்டாகி எல்லாவற்றையும் தானே செய்வதோடு பகையளிக்கும் போது தன்னை அளிக்கும் போதும் கூட தன் பெயர் மறுத்து புகழ் வெறுக்கின்ற தற்கொலை ஒரு அதி உயர் பரிணாமத்தை உடையது. உயிர் அர்ப்பணத்தில் அது உன்னதமானது, ஈடு இணையற்றது. இந்த வியப்பு மிகு தியாக உணர்வை இவர்களுக்கு ஊட்டியது எது? எப்படி அவர்கள் எதிரியின் உச்சந்தலையில் கூடாரம் அடித்தார்கள்? கூடாரம் அடித்து அவனது மண்டை ஓட்டை துளையிட்டு அவர்கள் உள்ளே நுழைந்தது எப்படி? நுழைந்து அவனது மூளையில் பிரிவுகளை அல்லவா அவர்கள் குறிவைத்தார்கள்? எப்படி எப்படி அது? எவ்விதமாக இவையெல்லாம் சாத்தியமானது? எத்தகைய மதிநுட்பத்தோடு நகர்வுகளை மேற்கொண்டு இந்த அதி உயர் இராணுவ சாதனைகளை அவர்கள் படித்திருப்பார்கள்? இந்த விவேகத்தையும் புத்தி சீரமத்தையும் இவர்களுக்கு ஊட்டி அவர்களை நெறிப்படுத்தி வளர்த்தது எது? உண்மையில் இவையெல்லாம் மேனி சிலுக்க செய்யும் விந்தைகள் தான், நம்புவதற்கரிய அற்புதங்கள் தான். மன ஒருமைப்பாட்டோடு தங்களை தாங்களே வழிநடத்தி எங்கள் இயக்கத்தின் உயரிய விழுமியங்களை காத்த அந்த புனிதர்கள் தான் அழியப் போகும் கடைசி பொழுதுகளிலும் நிதானத்தோடும் விவேகத்தோடும் செயலாற்றி பகைவனின் இலக்குகளை அழிப்பதில் மட்டுமே குறியாக இருந்த அந்த கரும்புலிகள் முகத்தை மறைத்து புகழை வெறுத்து மனித தியாகத்தின் இமயத்தை தொட்டுவிட்ட எங்கள் தேசத் தலைவனின் குழந்தைகள், எழுத முடியாத காவியங்கள், எங்கள் முகம் மறைத்த முகவரி மறைத்த காவியங்கள் அவர்கள், கரும்புலிகள் அவர்கள்.
காவியமான ஓவியமே வீடி வைத்து தேடிய இதயங்கள் தங்க தலைவன் வளர்த்த உதயங்கள் பிடிவை தேடிய இதயங்கள் தங்க தலைவன் வளர்த்த உதயங்கள்
நகரம் ஒன்றில் மேற்கொள்ளப் போகும் ஒரு தாக்குதல் நடவடிக்கைக்கு அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தான். அந்த தாக்குதல் நடவடிக்கையின் அணித்தலைவனாகவும் அவனே நியமிக்கப்பட்டிருந்தான். அவன் பங்கு கொள்ளப் போகும் அந்த நடவடிக்கை தென் தமிழகத்தின் நகர ஒன்றிலிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. எதிரியின் தளத்தை நோக்கிய பயணத்தை ஏனியவர்களோடு இணைந்து அவன் அங்கிருந்துதான் மேற்கொள்ள வேண்டும். அது மிகவும் நெருக்கடியான காலகட்டம். விடுதலை போராட்டம் நெருக்கடியை சந்தித்து நின்ற தருணங்களில் அந்த காலமும் ஒன்று. இனவாதம் முறுக்கேறி மதாளித்து நின்றது சிங்கள அரசு. தமிழரின் தாய் நிலம் மீது போரை தொடுத்து நிலம் விளங்கும் போதையில் வேகம் கொண்டிருந்தது. எதிரியின் பேராசைக்கு தக்க பதில் கொடுக்க காய்கள் நகர்ந்து கொண்டிருந்தன தமிழர் நிலத்தில். எல்லாம் முடிந்துவிட்டது என்பது போல இந்த ஆண்டின் சுதந்திர தினத்தை பெருமளிச்சியாக வேறு கொண்டாட சிங்களம் தயாராகின்றது. அதற்காக என்றுமில்லாத வகையில் இனவாதத்தின் உச்ச முகத்தை வெளிப்படுத்தும் வகையில் சுதந்திர தினத்தை தனது மரபு வழி இனவாத தாய்மடி நகரில் கொண்டாடும் கனவில் மிதந்து கொண்டிருந்தது நிறைவேற்று அதிகார அம்மணியின் அரசு. அதுவரும் சுதந்திர தின விழாவாக கொண்டாடுவது மட்டுமல்ல நோக்கம். ஒரு காலத்தில் தமிழரின் சுதந்திரத்தையும் ரமையையும் கைமாறிப்போன ஆக்கிரமிப்பு சாம்ராஜ்யத்தின் வாரிசையே விருந்தினராக அழைத்து தமிழரை ஏளனம் செய்யும் குறியீட்டு நிகழ்வாக கூட ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது பேரினவாத தலைமையால். அவலத்தை தருபவனுக்கு மட்டுமல்ல அவமானத்தை ஏற்படுத்த முனைபவனுக்கு கூட அதை திருப்பிக் கொடுக்கும் வல்லமையை தமிழினத்துக்கு எங்கள் தலைவன் கொடுத்த பின்னர் இத்தகையதொரு இழிவை தமிழினம் பெற்றுக்கொள்வதோ? அணி தயார்படுத்தப்பட்டுவிட்டது. 4 கரும்பில்கள் பங்கெடுக்கப் போகும் தாக்குதல் அது. அவன்தான் அந்த அணியை வழி நடத்தும் தலைவன். எல்லாம் சரி, இனி புறப்பட வேண்டியதுதான் என்றிருந்த ஒரு நாள் அந்த தகவல் இங்கிருந்து அங்கு பறந்தது. ஆளை மாற்றி தாக்குதலை செய்யட்டாம், அவன் குழம்பி போனான். முடியவே முடியாது, நான் தான் அதை செய்வேன், நான் தான் அதை செய்ய வேண்டும். ஒற்றை காலில் தாண்டவம் ஆடினான் அவன். பொறுப்பாளர்களோடு மல்லுக்கட்ட தொடங்கினான். அந்த குடும்பத்தின் நிலை வேறுபட்டதாயிருந்தது. 6 பெண் பிள்ளைகளை கொண்ட அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை அவன் மட்டும்தான். எல்லோருடைய அன்பையும் பெற்ற செல்ல பிள்ளையாக அவன் இருந்தான். அதனால் அவன் மீது எல்லோரும் அன்பை அள்ளிச் சொரிந்தார்கள். ஆசை ஆசையாய் அவர்கள் பொத்தி வளர்த்த பசுங்குஞ்சல்லவா அவன். அந்த குடும்பத்துக்கு மட்டுமா அவன் பசுங்குஞ்சு? அந்த கரும்புலி வீரனின் அப்பாவும் உடையப்படித்தான். 6 பெண் சகோதரிகளுக்கு ஒரே ஆண் சகோதரன். ஆக அவர்களின் பரம்பரைக்கே இவன் தான் ஒரே ஆண் வாரிசு. இத்தகைய குடும்ப கூட்டிலிருந்து எப்படித்தான் அவன் பறந்து வந்தானோ? ஒரு நாள் வீட்டிலிருந்து புறப்பட்டவன் பின்னர் ஒருபோதும் குடும்பத்தோடு இணையவே இல்லை. போராட்டம் அவன் குடும்பத்திலிருந்து நிரந்தரமாக அவனை பிரித்துவிட்டது. அவனின் பிரிவால் வாடிப்போனது அந்த குடும்பம். அவனின் குடும்பம் ஏறாத கோவில் படியில்லை, பார்க்காத சாத்திரமில்லை. அவன் மீண்டும் வீடு திரும்புவான் என்பது அவர்களின் அசையாத நம்பிக்கை. தம்பி, நீ வீட்டவா அவனடா? அவனை காணும் வேளையிலெல்லாம் அந்த குடும்பம் அவன் கைகளை பிடித்து கெஞ்சி கேட்கும். உந்த கதகதச்சால் என்ன சந்திக்க மாட்டியல்? முகத்தை முறிப்பது போல் குடும்பத்தாரை அடக்கிவிட்டு அவன் புறப்பட்டு போய்விடுவான். ஆனாலும் அவர்களுக்குள் அந்த நம்பிக்கை, கல்லும் ஒரு நாள் கசியும் தானே என்று. ஆனால் இந்த கரும்புலி அவன் கரும்புலி வீரனாயிற்றே, இலட்சியத்திலிருந்து விலகுவானா என்ன? முயற்சியை கைவிடாத அவனின் பெற்றோர்கள் தமது குடும்ப நிலையை தெளிவுபடுத்தி தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட தாக்குதலுக்கு தயாராகி நின்றவனை வீட்டையே போகச் சொல்லி நின்றது இயக்கம். நீங்கள் வீட்டை போங்கோ, எங்களுக்கு வேற போராளிகள் இருக்கினம், அவையது செய்வினம். சொன்னவரை ஒரு முறாய்ப்பாய் அவன் பார்த்தான். அது மட்டும் நடவாது என்பதை அவன் வார்த்தைகளால் சொல்லாது விழிகளால் சொல்லிவிட்டு போய்விட்டான். சொன்னவருக்கும் அது தெரியும். அவனிடம் இதை பற்றியும் கதைக்கலாம், ஆனால் வீட்டை போகச் சொல்லுவதை தவிர ஒரு நாளும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று. அந்த விடயத்தை அவனிடம் அவர் கதைக்க வேண்டியதிலிருந்து அவருக்கும் சங்கடம்தான். அது அவனை பொறுத்தவரையில் அவனை பிறர் அவமானப்படுத்துவது போன்றது. இன்னும் தெளிவாகச் சொன்னால் அவனுடைய உரிமையை யாரோ அவனிடம் இருந்து பிடுங்கியிருப்பது போன்றது. இத்தகைய நிலையில் இவன் இல்லாமல் தாக்குதலணி மாற்றொழுங்குகளோடு அங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருந்தது. தாக்குதலுக்கு தயார்படுத்தப்பட்ட அவன் தாக்குதலில் தான் பங்கேற்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்ற முடிவில் உறுதியாக நின்றான். அதற்காக அவன் இதையும் செய்ய தயாராகவும் நின்றான். அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் நடக்கப் போகும் தாக்குதலில் தான் பங்கேற்க வேண்டும், அவ்வளவுதான். நின்றவன் சும்மா நின்றானா? தளபதி ஏதும் சொல்லாமலே அவர் சொன்னார் என கூறி எதிரியின் தடை முகாம்களை தாண்டி பயணிப்பதற்கு வேண்டிய அத்தனை ஆவணங்களையும் உரியவர்களிடம் வேண்டிக் கொண்டு தாக்குதலுக்கு புறப்பட வேண்டிய இடத்தில் யாருக்கும் சொல்லாமல் போய் நின்றான். அங்கு நின்று கொண்டது மட்டுமல்ல, தளபதிக்கு செய்தியையும் அனுப்பினான். நான் இஞ்ச வந்துட்டேன், மற்ற ஆக்களையும் ஒழுங்குபடுத்தி கெதியில் அனுப்புவோம். கட்டளையிட வேண்டிய தளபதிக்கு அவன் கட்டளையிடுவது போல அவனின் கட்டளை வந்தது. இனியும் அவனோடு கதைத்து பிரயோசனமில்லை என்பது உறுதியாயிற்று. அவன் எதை சொன்னாலும் கேட்கப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். தயக்கத்தோடு அவனுக்கான அனுமதியை தாக்குதல் தளபதி வழங்க அவன் ஏனைய தோழர்களோடு புறப்பட்டு போய் சில நாளில் சிங்கள பேரினவாதத்தின் மரபு வழி தாய் மடியில் விழுந்தது பேரடி. அந்த அடியால் சிங்களத்தின் சுதந்திர தின கொண்டாட்டம் இடம் மாறி போனது மட்டுமல்ல, சிங்கள தேசம் வெட்கத்தால் தலை குனியவும் வேண்டியதாயிற்று. ஆம், அந்த கரும்புலி வீரன் அந்த ஒரே ஒரு வாரிசு. தான் எடுத்த முடிவை தவறாது முடித்து தற்கொலையாகி போனான்.